இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், ஏன் இன்னைக்கு இந்த உலகத்தில் இப்படி எல்லாம் காரியம் நடந்துட்டு இருக்குது? 200க்கு மேலான தேசங்கள் இன்னைக்கு கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. என்ன நடக்குமோ என்ற ஒரு நம்பிக்கையில்லாத நிலைமையில் இருக்கிறது. இதுக்கெல்லாம் யார் காரணம், என்ன காரணம் நீ யோசிக்கலாம். இன்றைக்கு ஒரு காரியம், ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்கும் பொழுது அதனுடைய பாதிப்பு எல்லாருக்குமே வரும். இன்றைக்கு நீங்கள் கவனிக்கணும், ஒரு சிலர் செய்கிற ஒரு தவறு எல்லாருக்கும் கூட இருக்கிற அத்தனை பேருக்கும் பாதிப்பு வரும். இதற்கெல்லாம் யார் காரணம்? நான் இப்போ சொல்றதை நல்லா கவனிச்சுங்க, கண்களை மூடி ஜெபத்தோடு கவனித்து இப்போ என் கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க போறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொல்லி என்னை தூண்டுகிற காரியங்களை நான் இப்போ உங்ககிட்ட நான் பேசி கொண்டிருக்கிறேன். உங்கள் முழு இருதயத்தையும் இந்த வார்த்தைகளுக்கு முழுவதுமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். வேற எதையுமே யோசிக்காதீங்க. உங்கள் முழு இருதயத்தையுமே இப்போ உங்கள் அத்தனை கேள்விகளுக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஏன் இதெல்லாம் நடக்குது உலகத்தில், இதெல்லாம் ஏன் நடக்குது, இதுக்கு யார் காரணம்? இன்றைக்கு இதற்கு உலகம் சொல்லுகிற எந்த காரணமும் உண்மையானது அல்ல. நல்லா கவனிக்கணும். நீங்க டிவியில பார்க்கிறதோ அல்லது உங்களை சுற்றிலும் இருக்கிற மனுஷர்கள் சொல்லுகிறதோ எதையுமே நம்ம முழுவதும் நம்புவதற்குரிய காரியம் அல்ல. அதற்கு மேலாக ஆண்டவருடைய காரியம் வேறொன்று இருக்கிறது. இத்தனை தீமைகள் நடக்கிறது அமெரிக்க தேசத்திலும், பிரான்ஸ் தேசத்திலும், இத்தாலி தேசத்திலும், ஸ்பெயின் தேசத்திலும், இங்கிலாந்து தேசத்திலும், இப்படி பல தேசங்களில் ஒவ்வொரு நாளிலும் நூற்று கணக்கான ஜனங்கள் செத்து மடிகிறார்கள். யார் காரணம்? கர்த்தருக்கு இதில் சம்பந்தம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒரே வார்த்தையில் சொல்லுவேன், இல்லை. கர்த்தருக்கு இதிலே சம்பந்தம் இருக்கிறதா என்று நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தை நான் சொல்லுவேன், இல்லை. இல்லவே இல்லை, கர்த்தருக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கர்த்தருக்கும் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நம் ஆண்டவர் நல்லவர், அவரிடத்தில் தீமை என்பதே கிடையாது. அவருக்கு நன்மை மட்டும்தான் செய்ய தெரியுமே தவிர தீமை செய்ய தெரியாது. யோவான் 10:10 ஆண்டவர் இயேசு சொன்னார், திருடவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்றி வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவுமே வந்தேன் என்று சொன்னார். திருடனாகிய பிசாசு திருடுகிறான், கொல்லுகிறான், அழிக்கிறான், அதை தவிர வேறு ஒன்றையும் அவன் செய்ய மாட்டான். ஆனால் ஆண்டவரோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். ஒரு ஆத்மா செத்து நரகத்திற்கு போவதும் ஆண்டவருடைய சித்தமே கிடையாது. ஒவ்வொரு நாளிலும் நூற்றுக்கணக்கான ஆத்மாக்கள் ஒவ்வொரு தேசத்திலும் மடிந்து நரகத்திற்கு போகிறார்கள். இது ஆண்டவருடைய சித்தமே கிடையாது, ஆண்டவருடைய விருப்பமே கிடையாது. ஆண்டவர் யாரையும் அழிப்பவர் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் அழிக்கிறவர் கிடையாது, அவர் கட்டுகிறவர், அவர் அழிக்கிறவர் கிடையாது. அப்படின்னா இதையே ஆண்டவர் தடுக்க கூடாதுன்னு நீங்க கேட்கலாம். ஆண்டவருக்கு வல்லமை இல்லையா? ஆண்டவருக்கு இதை தடுக்க முடியாதா? அவருக்கு விருப்பம் இல்லைன்னா ஏன் தடுக்காம இருக்கிறார்? ஜெபிக்கிறாங்களே, நம்மளும் ஜெபிக்கிறமே, தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களே, ஏன் ஆண்டவர் தடுக்கலை? தடுக்க மாட்டாரா? தடுக்க முடியலையா? பதில் சொல்றேன். ஆண்டவர் எனக்கு சொல்லுகிற பதில்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இதில் சம்பந்தப்படவில்லை. அப்படின்னா ஏன் நடக்குது? ஒன்று புரிந்து கொள்ளணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகைக்கு முன்பதாக இவைகள் சம்பவிக்கும் என்று ஆண்டவர் சொன்னதினாலே தம்முடைய வருகைக்கு முன்பாக இவைகளை எல்லாம் ஆண்டவர் சம்பவிக்க பண்ணுகிறார் என்று சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு முன்பதாக கொள்ளை நோய்கள் வரும் என்பது ஏழு அடையாளங்களில் ஆறாவது அடையாளம். இதை ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொல்லியிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை சொல்லதனாலே அவர்தான் தன்னுடைய வருகைக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று ஒருபோதும் நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்படி கிடையாது, அவருக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்ப அவருடைய வருகைக்கு அடையாளமாக சொன்னாரே அது நடக்குது, அப்ப அவருக்கு இதுல சம்பந்தம் இல்லையா? இல்லை. அப்ப ஏன் நடக்குது? ஆண்டவர் இதை செய்யலை, ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருக்கு உலகத்தின் தோற்றம் முதல் முடிவு வரைக்கும் எந்தெந்த காலத்தில் என்ன நடக்கும் என்பது அவருக்கு தெரியும், முன்கூட்டியே தெரியும். அதை தெரிந்ததினாலே அவர் அதை சொன்னாரே தவிர அவர் சொன்னதினால் அவர் செய்கிறார் என்று அர்த்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், தெளிவாண்டவரை புரிஞ்சுக்கணும். அவர் சொன்னதினாலே அவர் தான் செய்யறாரு, நீங்க தப்பு கணக்கு போடக்கூடாது. அவர் சொன்னாலும் அவர் இதை செய்யவில்லை. அவருடைய வருகைக்கு முன்பதாக இது நடக்கும் என்பது அவருக்கு தெரியும். உலக தோற்றத்துக்கு முன்பதாக இருந்தே அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். முடிவு பரியந்தம் என்ன நடக்கும் என்பது தெரியும். மனுஷன் பாவம் செய்வதற்கு முன்பதாகவே அவனுக்கு ஒரு இரட்சகரை ஏற்படுத்தி வைத்தார். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்து என்ற வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா பாவம் செய்வது தேவ சித்தம் அல்ல, ஆனால் மனுஷன் பாவம் செய்வான் என்று அவருக்கு தெரியும். அதனாலேயே அவன் பாவம் செய்வதற்கு முன்பதாகவே ஒரு இரட்சகரை ஆயத்தப்படுத்தி வைத்தார். இதுதான் ஆண்டவர். அவர் வருகைக்கு முன்பாக இது நடக்கும் என்பது அவருக்கு தெரியும், அதனால் அது அடையாளமாக சொன்னாரே தவிர அவர் வருகைக்கு முன்பதாக இது நடக்க வேண்டும் என்று அவர் இதை செய்யவில்லை. நல்லா தெரியணும், கர்த்தர் இதை செய்யவில்லை. நம்பர் ஒன். ரெண்டாவது காரியம், அப்ப இது யார் செய்கிறது? சந்தேகமே இல்லாமல் இதை செய்கிறவன் பிசாசு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். சந்தேகமே இல்லாமல் செய்கிறவன் அவன்தான். இதற்கும் கர்த்தருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. சரி, ஏன் பிசாசு இந்த காரியத்தை செய்கிறதை கர்த்தர் தடுக்கவில்லை? அடுத்த கேள்வி, ஆண்டவரால் தடுக்க முடியலையா? தடுக்க அவருக்கு திராணி இல்லையா? திராணி இல்லாமல் கிடையாது, வேறு வழி இல்லாத நிலைமை. தடுக்க முடியலையா, அவருக்கு திராணி இல்லையான்னு கேட்டிங்கன்னா அது ரெண்டும் கிடையாது. முடியாமல் இல்லை, திராணி இல்லாமல் கிடையாது, வேறு வழி இல்லை. அதுதான் சரியான வார்த்தை. ஏன் வேறு வழி இல்லை? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்திற்கு இம்மையிலும் நியாய தீர்ப்பு உண்டு, நித்தியத்திலும் நியாய தீர்ப்பு உண்டு. இம்மையிலும் நியாய தீர்ப்புகள் சந்திக்கும், மறுமையிலும் அதற்குரிய நித்திய நரகத்தை மனுக்குளம் சந்திக்கும். இதுதான் பாவத்தின் தண்டனை. இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற உலக தேசங்கள் எல்லாத்தையும் திரும்பி பார்த்தால் பாவம் உச்சக்கட்டத்தில் இருக்கிற தேசங்கள். உலகத்திலே பாவம் பெருகிவிட்டது. இங்கிலாந்து தேசத்தில் ஏராளமான சபைகள் ஒவ்வொரு வாரமும் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக சபைகள் மால்களாக மாற்றப்பட்டு விட்டது. அநேக சபைகள் மதுபான பார்களாக மாற்றப்பட்டு விட்டது. சில சபைகள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கும் மற்ற நாட்களில் அது மதுபான பார்களாகவும் மாற்றப்பட்டிருக்கிறது. யார் காரணம்? மனுக்குலம்தான் காரணம். இதற்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லை. கர்த்தரை தேடாமல் விட்டுவிட்டதினால் பிசாசு தன் கையை ஓங்குகிறான். கர்த்தரை தேடாமல் விட்டுவிட்டதினால் பிசாசின் ஆதிக்கம் அதிகரித்திருக்கிறது. அதுதான் உண்மை. பாவங்கள் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது, சட்டமாக்கப்பட்டு விட்டது. சபைகளிலே ஓரின திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சபைகள் அதை அங்கீகரித்து விட்டது. ஆணுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைக்க இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள் அதற்கு மனம் திறந்து இடம் கொடுத்து விட்டது. பாவத்தை அங்கீகாரம் கொடுத்து விட்டார்கள், சபைகள் அங்கீகரித்து விட்டது. அரசாங்கத்தின் சட்டங்கள் அங்கீகரித்து விட்டது. பாவம் பாவமாக கருதப்படவில்லை. வேதத்தின் அடிப்படையிலே பாவத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் குறைந்து விட்டார்கள். சட்டத்தின் அடிப்படையிலே தான் ஜனங்கள் காரியங்களை பார்க்கிறார்களே தவிர பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்க தவறிவிட்டார்கள். வேத வசனத்தின் அடிப்படையிலே இயற்றப்பட்ட சட்டங்கள் இன்றைக்கு மனுஷ ஞானத்தினால் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்ல சொல்லிக் கொண்டிருக்கிற காரியங்களை நான் தெளிவாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே இயற்றப்பட்ட சட்டங்கள் இன்றைக்கு மனுஷ ஞானத்திற்கு ஏற்ற விதத்தில், மனுஷனுடைய வசதிக்கு ஏற்ற விதத்தில் மாற்றி அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது பல சட்டங்கள். ஆகையினால்தான் பிசாசு தன்னுடைய காரியங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதினால் அதற்குரிய பலனை அவன் செய்து கொண்டிருக்கிறான். சரி, தேவ பிள்ளைகளின் சுதந்திரம் போய்விட்டதே, சபையிலே கூடி கர்த்தரை ஆராதிக்க முடியவில்லையே, நம்ம என்ன தப்பு பண்ணணும்? இதுதானே உங்களுடைய அடுத்த கேள்வி. நம்ம இன்னைக்கு விடுதலையோடு இருக்க முடியலையே, நான் கர்த்தருக்கு சரியாதானே இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த நிலைமை? என்னுடைய வருமானம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையிலே சுதந்திரம் போயிடுச்சு, என்னுடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை சந்திக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு எத்தனை இழப்புகள் போராட்டங்கள், அதன் நடுவிலும் கர்த்தர் நடத்துகிறார் உண்மை, ஆனால் அதே நேரத்திலே ஏன் என்னுடைய வாழ்க்கையிலும் பல காரியங்களிலே இன்னல்களை நான் சந்திக்கிறேன், எனக்கு இதில் சம்பந்தம் இல்லையே. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், உங்களுக்கு அதில் சம்பந்தம் இல்லை, ஆனாலும் அதனுடைய பாதிப்பை நம்ம தப்ப முடியாது. ஏன் தெரியுமா? நோவாவின் நாட்களில் முழு உலகமும் பாவம் செய்தது. அந்த பாவத்தை நிமித்தம் தேவன் முழு உலகத்தையும் மனுஷர் முதற்கொண்டு மிருகங்கள் வரைக்கும் அவர் சங்கரிக்க நினைத்தார். நிக்கிரகம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். நோவாவுக்கு ஒரு பேழையை உண்டு பண்ண கர்த்தர் சொன்னார். அந்த பேழையை கர்த்தர் உண்டு பண்ணி அதிலே நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். நோவா நீதிமானும் பரிசுத்தவானுமாயிருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆனால் உலகத்திற்கு அழிவு வரும்பொழுது நோவாவும் பேழையிலே ஒரு வருடம் முழுவதும் சிறைப்பட்டவனாயிருந்தான். உலகத்திற்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நோவாவும் ஒரு முழு வருடம் பேழைக்குள் சிறையிருப்பை போல் அவன் இருந்தான். ஒரு வருடம் அவன் சிறையிருப்பில் இருந்தான், பேழைக்குள்ளே இருந்தான். 40 நாட்கள் மழை பெருவெள்ளம், அதை தொடர்ந்து ஒரு வருடம் முழுவதும் சிறை. நோவா என்ன பாவம் செய்தான்? பாவம் செய்யலை. ஆனாலும் அந்த பாதிப்பு, உலகத்திற்கு வந்த பாதிப்பில் அவனும் பாதிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. நோவாவும் அந்த பாதிப்பிற்கு நீங்களாக்கப்பட முடியவில்லை. அதுதான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நடக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திற்கும் பதில் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, இப்போ நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், இதுதான் நடந்து கொண்டிருக்கிற காரியம். இப்போ நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் உத்தமத்தில் உறுதியாய் நின்று அழிவிலிருந்து ஜனங்கள் மீட்கப்படும்படி, ஜனங்கள் உணர்வடையும்படி, ஜனங்கள் மீண்டும் கர்த்தரை தேடும்படி நீ ஜபம் பண்ணுங்கிறார் ஆண்டவர். நீ ஜனங்களுக்காக ஜபம் பண்ணு, அவர்கள் உணர்வடையும்படி, அவர்கள் மனம் திரும்பும்படி, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தருக்கு நேராய் வரும்படி, தங்களுடைய குறைவுகளினால் தான் இதெல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து மீண்டும் கர்த்தரை தேடுகிற உணர்வு ஜனங்களுக்கு வரும்படி ஜபம் பண்ணு. இதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற காரியம். இதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற காரியம். எல்லாரும் ஆண்டவருக்கு நேராயும் உங்கள் இருதயத்தை திறந்து கொள்ளுங்கள். குடும்பமாய் வீட்டில் இருக்கிறவர்கள் குடும்பமாய் ஒருமனப்படுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்தில் ஒருமனப்படுங்கள். இருக்கிற இடத்தில் உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராய் திருப்புங்கள். ஆண்டவரை நோக்கி இப்போ நம்ம எல்லாரும் கூப்பிட போகிறோம். அப்பா, எங்களை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களுக்கான கேள்விகளுக்கான பதில்களை எங்களுக்கு நீங்கள் காண்பிச்சுட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கான அத்தனை, எங்களை சுற்றிலும் நடக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் எங்களுக்கு நீங்க பதிலை நீங்க காண்பித்துக் கொண்டிருக்கிறீங்க. தேவரீர், ஜனங்களுக்கு உணர்வை தாங்கப்பா. சபைகள் இன்றைக்கு வேதத்தை விட்டு தூக்கி எறிந்து விட்டு தங்களுக்கு வசதிக்கேற்ற வாழ்க்கைக்கு நேராய் திரும்பிவிட்டதே. சபைகள் இழுத்து மூடக்கூடிய அளவுக்கு பல தேசங்களில் ஆண்டவரே ஜனங்கள் உம்மை புறக்கணித்து விட்டார்களே. உம்மை ஆராதிக்க வேண்டிய சபைகள் மதுபான கூடங்களாய் மாறி போனதே. பரிசுத்தத்தை பேச வேண்டிய சபையில் ஓரின திருமணங்கள் செய்து வைக்கப்படுகிறதே. சபை கூடி வருகிறதை ஜனங்கள் அசட்டை பண்ணிவிட்டார்களே. ஆண்டவரே, உம்மால் தடுக்க முடியும், ஆனால் வேறு வழி இல்லாமல் நீங்க அனுமதிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதப்பா. இன்றைக்கு இதற்கு ஒரே தீர்வு ஜனங்களின் மனம் திரும்புதல் தான். ஆண்டவரே, ஜனங்களை மனம் திரும்புவதற்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பின ஆண்டவரே, ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு பாவத்தை குறித்த உணர்வை ஜனங்களுக்கு தாங்கப்பா. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு ஜனங்கள் மனம் திரும்ப அப்பா உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. ஆண்டவரே, உங்களை விட்டுவிட்ட காரியத்தை குறித்த ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஜனங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, உம்மை புறக்கணித்ததினால் தான் இன்றைக்கு உலகம் இந்த கேடான நிலைமைக்குள் இருக்கிறது என்பதை உணரும்படிக்கு ஒவ்வொருடைய மனக்கண்கள் திறக்கப்படும். அப்பா, நீங்க உணர்த்தாத பட்சத்தில் ஜனங்கள் உணர்வடைய முடியாது. இந்த நிலைமையிலாகிலும் ஜனங்கள் உணர்வடையும்படிக்கு செய்யுங்க. அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. உங்களை விட்டு விட்டதனால் ஏற்படுகிற நிலைமையை புரிந்து ஒவ்வொருவரும் உங்களுக்கு நேராய் திரும்ப கிருபை செய்யுங்க. அன்றைக்கு ஆண்டவரே, நினிவே பட்டணத்து ஜனங்களுக்கு ஒரு மனம் திரும்புதலை கொடுத்தீங்களே. நினிவே பட்டணத்தில் இருந்த 120,000 பேருக்கு தேவரீர் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து மனம் திரும்ப வச்சீங்க அப்பா. அதே போல இன்றைக்கும் எங்கள் தேசத்து ஜனங்களுக்கு, இங்கிலாந்து தேசத்து ஜனங்களுக்கு, ஸ்பெயின் தேசத்து ஜனங்களுக்கு, அமெரிக்கர்களுக்கு, இன்னும் உலகத்திலே பிரான்ஸ் தேசத்து ஜனங்களுக்கு, இத்தாலி தேசத்து ஜனங்களுக்கு, சீன ஜனங்களுக்கு, இன்னும் உலகத்தில் எந்தெந்த தேசங்களில் எல்லாம் 200-க்கும் மேற்பட்ட தேசங்களிலே பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேச ஜனங்களுக்கும் உங்களை தேடும்படிக்கு தங்கள் குறைவுகளையும் பாவங்களையும் அறிக்கையிட்டு உமக்கு நேராய் திரும்பும்படி ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் திறந்து கொடுங்கப்பா. ஜனங்களின் இருதயங்களை திறந்து கொடுங்க. ஜனங்களின் இருதயத்தை கிருபையாய் திறங்கப்பா. அப்பா, நாங்கள் கேட்கிறோம், கிருபையாய் ஜனங்களுடைய இருதயத்தை திறங்காண்டவரே. ஜனங்களின் இருதயத்தை திறந்து கொடுங்கப்பா. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு தங்களுடைய பாவங்களை இப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்று உணர்வை கொடுங்கப்பா. உண்மை நிலையை அறியும்படி அவருடைய மனக்கண்களை திறந்து கொடுங்க. ஆவியானவர் இந்த காரியத்தை செய்வதற்காய் சோத்திரம். ஜனங்களை உணர்த்தக்கூடிய ஊழியக்காரர்கள் தேசங்களிலே எழும்புவார்களாக. ஜனங்களின் பாவங்களை உணர்த்தக்கூடிய சத்தியத்தை சொல்லுகிற ஊழியக்காரர்கள் தேசங்களிலே எழும்புவார்களாக. பிசாசுக்கு இடம் கொடுக்கிற நிலைமையிலிருந்து ஜனங்கள் உணர்வடைந்து வெளியே வருவார்களாக. உம்முடைய வருகைக்கு முன்பதான் இது ஒரு அடையாளமானாலும் ஜனங்களின் மரணம் ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இது நடக்கும் என்பதை அறிந்து நீங்க இது அடையாளமாய் சொன்னாலும் அப்பா, இந்த சம்பவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பது எங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை எங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறீங்க அப்பா. இதில் உங்களுக்கு விருப்பமே இல்லை, ஆனால் பாவத்தின் விளைவு இப்படி நடக்கும் என்பதை நீங்க முன்னறிவித்தீங்க. ஜனங்களுக்கு உணர்வை கொடுங்க அப்பா. உணர்வை கொடுங்க. உம்முடைய ஊழியர்களுக்கு உணர்வை கொடுங்க. தேவ பிள்ளைகளுக்கு உணர்வை கொடுங்க. பாவங்களை விட்டு வெளியே வந்து உமக்காக நிற்கக்கூடிய வைராக்கியம் உள்ள ஜீவிதத்தை கொடுங்க. கிருபையாய் கொடுங்க ஆண்டவரே. போதும் ஆண்டவரே, போதும். ஜனங்களின் மரணங்கள் சம்பவித்தது போதும். ஜனங்களின் மரணங்கள் சம்பவித்தது போதும் ஆண்டவரே. கிருபையாய் இறங்கி ஜனங்களுக்கு உணர்வை கொடுத்து கிருபையாய் இது நிற்கப்பட கர்த்தர் கிருபை செய். சத்துருவின் கை ஓங்கி இருப்பது போதும். சத்துரு வெட்கப்படும்படி ஜனங்களின் மனதிருபதல் உண்டாகட்டும் அப்பா. பிசாசு வெட்கப்பட்டு போகும்படி ஜனங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நம்ம விரோதியாகிய பிசாசானவன் வெட்கப்பட்டு போகும்படியாக ஜனங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. ஸ்தோத்திரம். பாவத்தை விட்டு வெளியே வருவார்களாக. தயவாய் இறங்குங்க அப்பா. கிருபையாய் இறங்குங்க. கிருபையாய் இறங்குங்க. கிருபையாய் இறங்குங்க. தகப்பனே, நீங்க சொல்ல வந்ததை சொல்லிவிட்டீங்க. நாங்கள் கவனத்தோடு நீ காரியங்களை செய்ய எங்களுக்கு கிருபை கொடுங்க. உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். 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 எல்லாவற்றையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.